வெல்கம் டு ஃபண்டமெண்டல் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்முடன் இணைந்திருப்பது மேட் சயின்டிஸ்ட் மற்றும் நண்பர்கள். அப்படி ஆரம்பிக்கலாம். எங்க நம்ம போறோம் ரெக்கார்டிங் பண்ண, எங்க நம்ம போறோம் ரெக்கார்டிங் பண்ண, அப்படி ஆரம்பிங்க.
ஓகே, ஸோ வெல்கம் டு ஃபண்டமெண்டல் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம கிளைமேட்ஸ் அண்ட் அதை பற்றின ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம் விரிவாக. பொதுவாக இப்போல்லாம் சொல்லுவாங்க, நம்ம மழை காலத்தில் மழை பெய்யறது கிடையாது, வெயில் காலத்தில் வெயில் அடிக்கிறது இல்லை, வெயில் அடிக்கிறது இல்லை, இல்லைன்னா ரொம்ப சுட்டு இருக்குது, இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்செல்லாம் வருது. இதுக்கு குளோபல் வார்மிங் தான் காரணம். ஃபஸ்ட்டு குளோபல் வார்மிங்னா என்னன்றதையே நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கடுத்து தான் நம்ம அதை பற்றி இன்னும் தெளிவாக பேசலாம் அப்படின்றதுக்காக தான். பூமின்றது எப்படி உருவாச்சுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இந்த கிளைமேட்ன்றது வந்து நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம்ன்றத நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போதான் பூமி வந்து உருவாகுது. ஒரு நெருப்பு குழம்பா இருக்கு, சூரியன்லேருந்து செதறின கற்களால் நம்ம எல்லாமே அப்படியே ஒன்றா சேர்ந்து ஒரு உருவாகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி உருவாகி அந்த ஹீட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் கம்மியாகிக்கிட்டே இருக்கும்ல. அப்படி கம்மியாகும் போதே அதுலேருந்து வெளியாகிற கார்பன் டை ஆக்சைடு தான் ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை உருவாக்குச்சு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி இருக்காது, ஒரு எரிக்கல் மோதி இருக்கலாம், அதுதான் இந்த சடனான ஒரு கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை உருவாக்கியிருக்கும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்படி இந்த கிரீன் ஹவுஸ்ன்றது காற்றுன்றது என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது என்னதுன்னா, இந்த CO2 கார்பன் டை ஆக்சைடு தான் முக்கியமான ஒரு கிரீன் ஹவுஸ் இந்த கேஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி காற்று வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதை உருவாக்குது, பூமியை வந்து ஒரு ஹீட்டாக வச்சுருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்குதுன்னே சொல்லலாம். இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எலான் மஸ்க்கு கூட மாசில் போயிட்டு நியூக்கு ரெண்டு சைடு இப்போ நியூக் அடித்து அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடெலாம் அங்கே உறைஞ்சிருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ஆவியாக்கி ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸை நான் வந்து ஒரு எஃபெக்டை வச்சு மாசை அதிகமான ஹீட் ஆக்க போகிறேன்னு சொல்லி ஒரு பிளான் சொல்லியிருந்தார் தெரியுமா. அது கூட நம்ம ஆளுங்க படங்களில் காப்பி பண்ணுறேன்ட்டு வேற மாதிரி காப்பி பண்ணி வேற லெவலில் செஞ்சு வச்சுருந்தாங்க.
நாங்கள் மாத்திரை வச்சே சால்வ் பண்ணுவோம். அது எதுக்குங்க எலான் மஸ்க் அங்கே போகிறாரு? பூமி படம் பார்க்கலையா நீங்கள்? ஒரு மாத்திரை போதும்.
ஸோ இந்த மாதிரி எதனால இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் உருவாச்சுன்றதுக்கு நமக்கு முறையான ஒரு ஸ்டடி இல்லை இருந்தாலும், பட் அப்படி ஒன்று உருவாச்சுன்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது உருவானதுனால தான் பூமி வந்து ஒரு நிலையான ஒரு ஹீட்டுக்கு வருது. அதுலேயும் கிளைமேட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது என்னதுன்னா இந்த நிலா தான். இந்த நிலா மட்டும் இல்லைன்னா மனித உயிர் உருவாகிறதுக்கு, உயிருன்ற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கே வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி சொல்கிறாங்க. என்னதுன்னா இந்த நிலா என்ன மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது கிளைமேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அந்த நிலா வந்து பூமியை சுத்தும் போது அதுவும் ஒரு கிராவிட்டியை வச்சு பூமியை இழுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அலைகள் வந்து உருவாகும். அந்த பார்த்துருக்கீங்கல்ல, சில இடங்கள்ல வந்து ஒரு தீவு வந்து காமிப்பாங்க, அந்த பூமியில வந்து சில தீவுகள் இருக்கும், அது பகல் நேரத்துல ஃபுல்லா தெரியும், இரவு நேரத்துல ஃபுல்லா முங்கிரும்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த நிலாவுடைய அந்த அதோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலதான், ஈர்ப்பு விசைனாலதான். ஸோ இந்த மாதிரி நிலா வந்துக்கிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம பூமி மேலே கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அதுவுமே ஒரு எஃபெக்டை உருவாக்குது. காற்றை வந்து அது வேறு இடத்துல தசை திருப்புறது, அலைகளை தொடர்ந்து உருவாக்குறது, இந்த மாதிரி பண்ணுது. கிட்டத்தட்ட முதல்ல உயிரினம் வந்து தண்ணிக்குள்ளேருந்து தான் தோன்றுச்சு இல்லையா? அப்படி தண்ணிக்குள்ளே இருந்த அந்த உயிரினம் நிலத்துக்கு வர்றதுக்கு எது ஒரு மோட்டிவேஷனலாக இருந்திருக்கும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு இந்த அலைகள் தான் காரணமாக இருந்திருக்கணும். ஏன்னா இந்த அலைகள் வந்து எப்போவுமே தரையை பார்த்து மோதிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இதை பார்த்துட்டு தான் இந்த உயிரினங்கள் நம்ம அது ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிட்டு வெளியே வந்திருக்கணும். ஸோ இந்த அலைகளுக்கெல்லாம் எது அடிப்படையாக இருக்கு? நிலா. ஸோ இந்த நிலா மட்டும் இல்லைன்னா இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மில்லியன் வருஷமாச்சு உயிரினங்கள் வந்து நிலத்துக்கு வர்றதுக்கு வந்து ஒரு கேப் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது டியூ டு த ஃபேக்ட் அந்த நிலா வந்து ஒரு சிட்டை நிதை கொடுத்ததுனால தான், அலைகளை உருவாக்குனதுனால தான் நம்ம உயிரினங்கள் வந்து நிலத்துக்கு வர ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம் அப்படின்னு ஒரு சயின்ஸ் ஸ்டடி வந்து இடையில சப்மிட் பண்ணியிருந்தாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த நிலா வந்து கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது.
ஒரு நிமிஷம், நீங்க அலைகளுக்கு சொல்றீங்க, இயற்கை வந்து அதுல ஒரு அலைகள் உண்டாக்குது, அது வேவ் எடுக்குது, நம்ம அதனால உயிர் வாழ வெளியே தடக்கி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஓகேவா, இப்போ இயற்கை சூற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் வந்து எப்படி இது மாறுது இந்த இதுல, இதனால ஏதாச்சும் நிலாவுக்கும் இந்த மாதிரி ஸ்டாருக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமா?
இல்ல இல்ல
இயற்கை கால சூழல்லே மாறும்ல.
இல்ல இல்ல ஸ்டார்ஸுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. ஸ்டார்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட பல லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு. ஸோ அதை நம்ம கணக்குல எடுத்துக்க வேணாம், நீங்க மார்ஸே கணக்குல எடுத்துக்க வேணாம். அந்த செவ்வாய் கிரகம்லாம் பல கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அது அதோடைய ஒரே வேலை வந்துகிட்டு உங்களுடைய கல்யாணத்தை தள்ளி போடுறது மட்டும்தான். சரிங்களா, நம்மளோட கணக்கு படி
கட்டத்துல இருக்குங்க, கட்டத்துல இருக்குங்க, சர்ப்பதோஷம் எல்லாம் இருக்குங்க. பாம்பையே நிலாவையே வந்து பாம்பு முழுங்குங்க, அதெல்லாம் நடக்குங்க.
மற்றபடி பார்த்தீங்கன்னா நிலாவை தாண்டி, நிலா சூரியனை தாண்டி நமக்கு டைரக்டா நமக்கு நம்ம பிளானட்டோடைய கிளைமேட்டுக்கு வந்து அஃபெக்ட் பண்றது வந்து வேற எதுவுமே கிடையாது. ஜூபிட்டர் வந்து நமக்கு ஒரு பாதுகாவலாம், அதை வந்து நம்ம தனியா வேற ஒரு செக்ஷன்ல சொல்லிக்கலாம். இன்னொரு ஸ்டடிஸே நான் இங்க சொல்ல போறதுதான், சூரியன் ஒருவேளை அதோடைய பிரைம் ஸ்டேட்ல இருக்கும்போது, அதாவது அதுகிட்ட அதிகமான ஹைட்ரஜன் வந்து இருந்திருக்கு இல்லையா ஸ்டார்டிங் டைம்ல, அப்ப அது வந்து அதிகமா எரிக்கும் போது அதோடைய அதிகப்படியான அந்த ஒரு ஆக்டிவ்னஸ்னாலேயே அது சில அதோடைய 10% எனர்ஜியவாச்சும் அட்லீஸ்ட் அது வந்து ஏதாவது ஒரு மொமெண்ட்ல அது டோட்டலா வெளியிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதுல இருந்து உருவான அந்த ஒரு ஹீட் வேவ்ஸ்னால பூமி மேலே பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பன் டை ஆக்சைடோட எழுச்சி கிடச்சிருக்கலாம், அதனால கூட அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து உருவாயிருக்கலான்ற மாதிரியான ஒரு டாக்ஸின்னு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்கு. ஸோ இன்னொரு இதையுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கு, இடையில ஒரு ஐஸ் ஏஜ்ன்னு சொல்லி ஒரு ஏஜ் வந்து நம்ம பூமியில இருந்துச்சு இல்லையா. மனிதர்கள் வந்து அப்போதான் ஹண்டர்ஸாக இருக்காங்க, அதாவது மனிதர்களுடைய ஆன்சிஸ்டர்ஸாக இருக்காங்க, ஈவன் ஹோமோ சாப்பியன்ஸ் கூட கிடையாது, நியாண்டர்தல் மேன்ன்ற மாதிரியான அப்போ ஹோமோ எரெக்டஸ் நியாண்டர்தல் மேன்ன்னு. ஸோ அந்த மாதிரியான மனுஷங்க வந்து இந்த ஐஸ் ஏஜில் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த ஐஸ் ஏஜ்ன்றது ஏன் உருவாகுதுன்னா இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அதிகமானதுனால தான். இது என்ன ஆயிருதுன்னா சூரியனுடைய அந்த ஹீட்டை வந்து பூமிக்கு அனுப்பாம பண்ணி சூரியன் கிட்ட இருந்து பூமி ரொம்ப அதாவது டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு இது உருவாகிருக்கு. ஸோ இதனால இந்த ஐஸ் ஏஜ்ன்ற ஒன்றும் உருவாது. ஆனால் காலப்போக்கில் நம்ம ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், அதாவது உயிரினங்கள் உருவாகிறதுக்கு ஒரு சரியான வெப்பநிலை தேவை. அந்த வெப்பநிலை கிடைக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டே பிளானட் வந்து பூமி இன்னொன்று மார்ஸ். ஸோ அந்த கரெக்டான இடத்துல இருக்கிறதுனால இந்த ஐஸ் ஏஜ் வந்து ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு பூமியோடைய வளர்ச்சி வந்து இன்னும் அதிகமான பூஸ்டப் ஆகுது. பல உயிரினங்களுடைய எக்ஸ்டென்ஷனும் இருக்குது, பல உயிரினங்கள் வேற வேற பிளான்ட்டுக்கு போகிறாங்க, அதனால வெவ்வேறு உயிரினங்களாகவே அது இங்கே பரிணமிக்குது. ஸோ நியாண்டர்தல் மேனும் ஐஸ் ஏஜோட எண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியாண்டர்தல் மேனோடைய அந்த இதுவுமே கம்மி ஆகுது, அடுத்து ஹோமோ சாப்பியன்ஸாக நாம் உருவாகிறோம். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சஸ் வந்து பல விஷயங்கள், அதாவது நம்மளுடைய சர்வைவலுக்கே ஒரு இதாக இருக்குது. இப்போன்னு இதுக்கு அடுத்து ஒரு ஐஸ் ஏஜ் வரும்னு சொல்லி கூட சயின்டிஸ்ட்கள் வந்து கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதிகமான கார்பன் எமிஷன் பண்ணுறதுனால
உலகத்தில் உள்ள எல்லா பனிமலையும் உருகிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே.
ஆமா ஆமா ஆமா. ஸோ அந்த மாதிரி உருகிறதுனால தண்ணீரோட அந்த கடல் மட்டம் வந்து உயர்ந்துகிட்டே வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்பன் எமிஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கிரீன் ஹவுஸ் ஃபார்ம் அதிகமாக ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட நமக்கு சூரியனுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கான்டாக்டே இது பண்ணுறதாகட்டும், இல்லைன்னா பூமிக்குள்ள இருக்க ஹீட்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த கிரீன் ஹவுஸ் கேஸில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, அதாவது பிரச்சனைன்றத விட அதோடைய வேலை என்னதுன்னா பூமி வந்து ஹீட்டாக வச்சிருக்கிறது தான் அதோடைய மெயின் பர்பஸ். ஸோ அந்த ஹீட்டை வந்து மார்ஸால் வைக்க முடியாததுனால தான் அதில் இன்னும் உயிரினங்கள் உருவாக முடியலை, அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து அங்கே உருவாகல. பட் இங்கே வந்து அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் உருவாகிருக்கு, பட் என்னென்னா அது அதிகமாகிக்கிட்டே இருக்கு, அதுதான் பிரச்சனையே. இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் ஸ்டார்டிங்கில் எப்படி உருவாச்சுன்றதுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த ஒரு இப்படி உருவாயிருக்கலாம் அப்படி உருவாயிருக்கலாம் நம்ம இப்போ வரைக்கும் நிறையா கெஸ்ஸிங்ஸ் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட வேலுபிளால் கெஸ்ஸிங்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட நம்பக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கெஸ்ஸிங்ஸே 5க்கும் மேற்பட்டது உண்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பட் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் நமக்கு ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸுன்ற ஒரு இது வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இப்போ அது அதிகமாகிறதுனால பூமியோட ஹீட், அதான் குளோபல் வார்மிங், அந்த ஹீட் வந்து அதிகமாகுது. இந்த ஓசோன்ற படம்ன்றாங்கல்ல, இந்த ஓசோன்ற அந்த இது டெக்னிக்கலா பார்த்தா ஓசோன்ல வாட்டர் ஹீட்டர் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, அதோடைய தின்னஸ் இருக்குல்ல அது கம்மியாகிட்டே வருது சரிங்களா. இப்போ ஓசோன்றது என்னதுன்னா ஓ த்ரீ எல்லாம் ஃபார்மட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் தான், ஓ டூல ஓ டூ தான் நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் சரிங்களா. ஆனா இந்த ஓ டூலயே ஓ த்ரீன்னு இருந்தா அது ஓசோன் தான். சில குறிப்பிட்ட மரங்கள் வந்து இந்த ஓசோனை வந்து ரிலீஸ் பண்ணும், ஓ த்ரீயை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறதாகவும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ், இந்த ஓசோனுமே டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான். இதோட வேலை என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல்லான்ற நீங்கள் சொன்ன மாதிரி புற ஊதா கதிர்களான அல்ட்ரா வயலட் ரேஸில் ஆரம்பித்து இந்த மாதிரி நம்மளை பூமியை வந்து ஒரு அட்மாஸ்பியர் உருவாக்குது, பூமியில் ஒரு உயிரினங்களுக்கான ஒரு அட்மாஸ்பியர் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு இதை உருவாக்குறதுனால கிட்டத்தட்ட இந்த ஓசோன் இருக்கிறதுனால தான் நமக்கு வானம் வந்து பகல்ல வந்து நீளமாக தெரியுது. அது மட்டும் இல்லைன்னு வைங்களேன் வானம் வந்து பிளாக்காக தெரியறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதிகமாக, வேற வேறு கலரில் கூட நமக்கு தெரியலாம், அதையுமே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸுன்றது என்னன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸு, குளோபல் வார்மிங்கு, இது எல்லாமே எந்த விதத்தில் நமக்கு கிளைமேட் சேஞ்சஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்றதையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளைமேட் சேஞ்சுன்ற ஒரு விஷயத்தையே பல பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்னுமே சில கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் இஸ் நாட் ரியல் அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்தில் தான் இயங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கூகுள்லேயே டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கன்ஸ்பிரசி பேசுகிறவங்கலாம் யூடியூப்லேயுமே நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி பேசுகிற அவங்களுடைய வாதத்தெல்லாம் கேட்டிங்கன்னா ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நம்ம வாயிலே சொல்லலாம்.
ஆமாங்க, இது இது கலியுகம் தானே, இது கலியுகத்துல வந்து பகவான் நம்மளை எல்லாம் படைச்சு அழிக்கிறக்காதான் வந்திருக்காரு, அதனால காலநிலை மாற்றமாகும் எங்கவா முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல.
நம்ம இப்ப கிளைமேட்ஸோடைய இத பேசிக்கான ஐடியா வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன்.
ஏப்ரல் மேல நல்லா வெயில் அடிக்கும், கோடை காலம் போம், அப்புறம் அடுத்தது அப்புறம் அதே மாதிரி குளிர்காலம் வரும், அதே மாதிரி ஆடி மாதம்லாம் நல்லா காற்றடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்தையும் நம்ம பிரித்து சொல்லுவோம் இந்த இதுதான் விவசாயத்துக்கு நல்லது அப்படின்லாம். ஆனால் இப்போ பாருங்க, வெயில் அடிக்குது, மழை அடிக்குது, புயல் வருது, சம்மந்தமே இல்லை, என்னென்னமோ நடக்குது.
ஸோ இதுக்கும் கிளைமேட் சேஞ்சுன்றது ஏன் அப்படின்றத இங்கே வந்து தான் நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸு ப்ளஸ்ஸு பூமியுடைய பொசிஷன் இது ரெண்டையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பூமி வந்து சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து மே மாதம் ஓகேங்களா. பூமி சூரியன்லேருந்து தள்ளி இருக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் அந்த மாதிரி நவம்பர் டிசம்பர் அந்த டயத்தில் தள்ளி இருக்கும் சூரியன்லேருந்து. இந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா விண்டர் சீசன் இருக்கும்.
முன்ன விட இப்போ குளிர்காலத்தில் ரொம்ப குளிர் அடிக்குது, அதே மாதிரி வெயில் காலத்தில் ரொம்ப வெயிட்டாக அடிக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது முன்ன விட. அந்த கால இப்போ அந்த காலத்தை விட பூமர் மாதிரியே சொல்லலாம், அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி வெயில் அடிக்கிறப்பா, அந்த காலத்துல எல்லாம் இப்படி குளிர் அடிக்கலப்பா, இப்போ ஜாஸ்தியாகுது. அதுக்கு காரணம் வந்து நம்ம சூரியனை நெருங்கிட்டு இருக்கோமா, சூரியன் விலகியும் ஜாஸ்தியாக போகிறோமா?
இல்லை 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 அப்படிலாம் கிடையாது, அதுக்கெல்லாம் இன்னும் பல காலங்கள் இருக்கு. அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு
ஆனால் நடக்கும்
நடக்கும் ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு சர்க்கிளான ஆர்பிட் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சூரியனை வந்துட்டு நம்ம ஒரு வட்டத்தில் சுற்றிட்டு வரலை நம்ம நினைக்கிற மாதிரி ஓகேங்களா. அது வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படி போட்டிருக்காங்க. நம்ம எந்த மாதிரி வருவோம்னா அதான் நான் சொன்னேன்ல, மே மாதம் பக்கத்தில் இருக்கிறோம், டிசம்பர் மாதம் தள்ளி இருக்கோம். ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குதா நம்ம எப்படி பூமி சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு.
கேட்குது கேட்குது. ஆ
ஸோ அதான், அதாவது என்னதுன்னா அந்த கிட்டத்தில் வரும்போது அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஒரு இது மாதிரி தான், ஒரு நம்மளை இழுத்து இழுத்து தூக்கி விடுறது மாதிரி நினச்சிக்கோங்க. அது நம்ம கிட்டத்தில் வரும்போது அது கிராவிடேஷனல் புல் இருக்கும், அதுக்கடுத்து அது தாண்டி போகும்போது நம்ம அந்த ஃபோர்ஸே நம்ம ஒரு இன்னும் என்ன சொல்கிறது ஒரு மொமெண்டமாக அந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் போகிறோம். பல விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த சூரியனை வந்து இந்த பல பிளானட் சுற்றி வர்றதில்ல. ஸோ இந்த மாதிரி சுற்றி வர்றதுனால என்ன ஆகுதுன்னா இந்த காலங்கள் வந்து மாறுது இல்லையா. இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் என்ன பண்ணிடுது, ஹீட்டை வந்து உள்ளேயே தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால தான் வின்டர் சீசனில் கூட நம்ம ஒரு குறைஞ்சபட்ச அந்த டெம்பரேச்சர் ஒரு உயிரினங்கள் வாழக்கூடிய டெம்பரேச்சரில் நம்ம இருக்கிறதுக்கு காரணமே அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால தான். இல்லைன்னா அது கிட்டத்தட்ட திடீர் ஃபுல் ஐஸ் ஏஜாக இருக்கும், ஆறு மாதம் வெயிலாக இருக்கும், இந்த மாதிரியான ஒரு சீசனில் பூமி வந்து ஆசிலேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆசிலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான். ஸோ இப்போ என்னன்னா இது அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இதில் ஒரு இம்பேலன்ஸ் உருவாகுது, அந்த இம்பேலன்ஸை தான் நாம் இப்போ உணர்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு, இந்த காலத்துல இப்படி இருந்துச்சு எல்லாம் இல்ல, ஆனா இது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதாவது என்னன்னா, முன்ன இருந்ததை விட இப்ப வந்து சடனா ஏறல, ஆனா அது ஒரு அதோட ஏற்றத்தை வந்து நம்மளால கண்கூட பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு கிளைமேட் சேஞ்ச் தான் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். பட் இதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம ஒரு குளிர் ஒரு டிசம்பர் மாசத்துல இருந்து நல்லா சில்லுன்னு இருந்துட்டு சக்குன்னு ஒரு மே மாசம் கிட்ட வரும்போது ஒரு அதிகப்படியான வெயில் வரும்போது, இல்ல இது போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிக வெயில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர, அந்த ஆனா நம்ம ஒரு இதுல பார்த்தோம்னா உண்மையாவே அது கிராஜுவலா அது ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்றதுதான் உண்மை.
இப்ப மனிதர்களும் மனிதர்களால் ஏற்படும் வாகன புகை இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதனால் நம்ம காலநிலை மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா, எந்த மாதிரி ஆகும் ஃபேக்ட்ரிஸு இதெல்லாமே சேர்த்தி?
ஸோ நம்ம வந்துட்டு ஃபேக்ட்ரிஸு வெஹிக்கல்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கார்பன் எமிஷன் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்கியிருக்கீங்கன்னா இந்த மொபைலை தயாரிக்கிறதுக்காக ஒரு கார்பன் எமிஷன் உருவாகியிருக்கும் இல்லையா? இதை ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் தயாரிச்சிருப்பாங்க, அந்த ஃபேக்ட்ரியில் அதனால அதை யூ அதை உருவாக்குறதுக்கு ஒரு கார்பனை வந்து எமிட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ தான் இப்போ சமீப காலங்களில் அந்த கார்பன் எமிஷனை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கண் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, கார்பன் எமிஷன் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத அதை நம்ம வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே. ஸோ அப்படி நோட் பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு இதாகுது, நான் நேச்சுரலில் கார்பன் எமிட் ஆகிறத விட நாம் பண்ணுற எமிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுவாக எடுத்திங்கன்னா நேச்சுரலாகவுமே கார்பன் வந்து நிறையாவே எமிஷன், கார்பன் வந்து என்ன சொல்கிறது, க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்க போனால், இப்போ நீங்கள் நினைப்பீங்களா, நம்ம கார்பன் டை ஆக்சைடு விடுறோம், அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்து அது ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது இந்த செடி கொடிகள், சூரிய ஒளியை நம்ம கார்பன் டை ஆக்சைடை வச்சு அதுக்கு குளுக்கோஸ் தயாரிச்சுட்டு நம்மளுக்கு ஆக்சிஜனும் ரிலீஸ் பண்ணுது. பட் அதையும் தாண்டி எரிமலைகள்லேருந்தும் கார்பன் எமிஷன் ஆகுது, ஓகேங்களா? அதே மாதிரி காட்டுத்தீகள்லேருந்தும் கார்பன் எமிஷன் அதிகம் வரும், சரிங்களா? ஸோ காட்டுத்தீகள் வந்து நேச்சுரலாகவும் அக்கர் ஆகும், மனிதர்களால் ஏற்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஃபாரஸ்ட் ஃபயரும் உண்டு, நேச்சுரலாகவும் ஃபாரஸ்ட் காடுகள் வந்து எரியும். அது வந்து கிட்டத்தட்ட இயற்கை வந்து தன்னைத்தானே சரிப்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நேச்சுரலாக அக்கர் ஆகக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் எல்லாமே, அது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால உயிர்கள் பல உயிர்களுக்கு இழப்புகள் இருக்குனாலுமே அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து அடுத்த இன்னொரு காட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபெர்டிலைசராகவும் உருவாகும். அதுக்கான ஒரு இதையுமே அதோட அந்த இது விஷயங்களையுமே நம்ம இங்கே கணக்கில் எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், இந்த மாதிரியான கார்பன் எமிஷனுமே நம்ம நேச்சுரலை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. பட்டு நாம் ரிலீஸ் பண்ணுறது வந்து என்ஆர்எம்எஸ்ஸாக இருக்கு, விதிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. இவ்வளவு தான் ரிலீஸ் பண்ணால் இந்த பூமியால் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்களுக்கு தெரியும். இருந்தாலுமே அதை தாண்டி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை நம்மளால தடுக்கவும் முடியலை. ஏன்னா மனிதர்களுடைய அத்தியாவசியம் அந்த அளவுக்கு இருக்கு, நம்மளுடைய அத்தியாவசியம் அதாவது நம்மளுக்கு நம்ம டிமாண்ட்ஸ் வைக்க வைக்க அவங்க பொருட்களை வந்து தயாரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, அந்த பொருட்களுக்கான எமிஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம டிமாண்ட்ஸ் குறையாத வர அந்த எமிஷனுக்கு ஒரு இதே இருக்காது, இல்லைங்களா? ஸோ அதே நேரத்தில் இதுக்கான ஆல்டர்னேட் சோர்ஸை வந்து உருவாக்குறதுக்கும் பல சயின்டிஸ்ட்கள் இன்னுமே தண்ணறிக்கிட்டு தான் இருக்காங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு.
அந்த சயின்டிஸ்டுக்கு பேர் தேனோஸா? ஒரே சொடக்கில் பாதியாக சமநிலைப்படுத்திடுவாங்களா?
சமநிலைப்படுத்துறதுலாம் இல்லைங்க, அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட், இப்போ ஒரு பிளாஸ்டிக் உருவாக்குறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கோ ஒரு காவி ஒரு ஒரு விஷயத்தை வந்து எரிக்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இதை எரித்தாதான் இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை ஒரு விஷயத்தை எரிக்கும் போது அதுலேருந்து ஒரு கார்பன் எமிட் ஆகுது. ஸோ இந்த பொருளை வந்து எரிக்காமலே நான் உங்களுக்கு வந்து இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் சொன்னான்னா அந்த இடத்துல அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் தானே, புரியுதுங்களா? அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த டிமாண்ட் நான் பல டிமாண்டுகளை அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் அது உண்மையாகவே மதிக்கத்தக்க ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்புகளை சயின்டிஸ்ட்கள் வந்து கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு பேக்லாஷே என்னன்னா, அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய பொருட்களுடைய விலை அதிகமாக இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஆல்டர்னேட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு, ஆனால் அதோட ரேட் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது, இல்லைங்களா? இப்போ வரைக்கும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ஒரு வாய்க்கு ஒரு நாலு பிளாஸ்டிக் கவரை வந்து அவங்களால ரிலீஸ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்குவோம், சரிங்களா. ஆனா ஒரு வாக்கி வந்து இப்ப நம்மளால ரெண்டு துணிப்பை உருவாக்க முடிஞ்சதுனால அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. கரெக்டா, ஒரு 50 பைசால ஒரு சின்ன துணிப்பை, அத அந்த பிளாஸ்டிக்குக்கான ஒரு டியூரபிலிட்டியில இருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுல தான் இப்போ வந்துட்டு பல பேர் வந்து இன்னோவேஷனாக கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் கூடிய விரைவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தேவை அதிகமாகுது இல்லையா, அந்த டிமாண்டை உருவாக்குறோம் நாம இப்போ அறிவியல் உலகத்தில். ஸோ இதுக்கான இது என்னதுன்னா நம்ம வந்து நிறைய கத்துக்கிறது மூலமாக தான் இன்னும் நிறையா நம்ம அவேர் ஆக வேண்டியது இருக்குது. நம்மளுடைய சூழ்நிலைகளை சுற்றி, என்விரான்மெண்ட்டை சுற்றி, நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை ஃபுல்லாமே கேதர், எவ்வளோக்கெவ்வளோ நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம அதனுடைய மாஸ்டர், அதை வந்து நம்ம மாஸ்டர் பண்ணோம் அந்த விஷயங்கள்ல. ஸோ அதை தகுந்த அதை வச்சு நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், இதுக்கு முன்னாடி இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளால் புதுசாகவும் ஒரு இன்னோவேஷனாகவும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது மூலமாகவும் பார்த்தீங்களா எங்கேயோ ஆரம்பிச்சு இப்போ நான் மறுபடியும் சமுத்திர கண்ணி ப்ரோவாக மாற
ஆரம்பிச்சுருக்கீங்க.
இதை பற்றி பேச வந்தா கண்ணியா பிளாஸ்டிக்கு போய்
ஏங்க இருங்க இருங்க, பிளாஸ்டிக்கே ஒழிப்போம் அதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இதில் பார்த்தேன், பிளாஸ்டிக் வந்து முற்றிலுமாக அழிச்சிட்டாங்க, எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அதை அழிக்கவே முடியாத பொருள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை அழிக்கக்கூடிய தன்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்ன மாதிரி எனக்கு சயின்டிஸ்ட் கரெக்டாக
சில பாக்டீரியாஸ் மூலமாக அதை டோட்டலாகவே பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு வாழக்கூடிய பாக்டீரியாஸை இது பண்ணிட்டாங்க.
அந்த ப்ராசஸ் ஜாஸ்தி ஆகுமா நம்ம, அதாவது வேல்யூவேஷன் ஜாஸ்தி ஆகுமா நம்ம இந்த
இது வந்து கிட்டத்தட்ட டிகேட்ஸாக பல போன இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த மாதிரியான ரிசர்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல நிறைய என்ன சொல்றது பிரேக் த்ரூலாம் கிடைச்சிருக்கு நமக்கு. இந்த இது வந்து இப்பதான் கண்டுபிடிச்சது இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இதோடைய கண்டுபிடிப்புகளுடைய இது இருக்கு. இதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு வளர்ச்சி வந்து இப்ப டக்குன்னு கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்கு, பல வருஷ உழைப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இன்னும் இது வளரும், இந்த கண்டுபிடிப்பு வந்து இன்னும் இதை சிம்பிளாக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை உருவாக்க மாட்டோம், சிம்பிளாக உருவாக்குனாதான் நம்மளால ஈஸியாக மனிதர்கள் வந்து டக்குன்னு அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால இன்னும் அது சிம்பிளாக்கிட்டு தான் வராங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ தான் பிளாஸ்டிக்கோடைய அந்த இதை பார்த்தீங்கன்னா. பட் இது இதோட ஸ்டாப் ஆகாது, இன்னும் இந்த ரிசர்ச் வந்து இதோட வீரியம் வந்து இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லலாம்.
உலகத்தில் மேனுஃபேக்சர்ஸுகளாக நிறையா பேர் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வாகனங்கள் முதற்கொண்டுமே இயற்கை சூழலாக வரணும், எக்கோ ஃப்ரெண்ட்லியாக எக்கோ க்ரீனாக வரணும் அப்படிங்கிற ரேஞ்சில் எல்லாம் தயாரிக்கிறானுங்க. சிலரெல்லாம் சைக்கிள் தான் பெஸ்ட்டுன்னு சைக்கிளே சுற்றுறானுங்க.
ஸோ நம்ம வந்து ஒரு வாழ்க்கை முறையை வந்து வாழ்ந்துட்டோம், ஒரு லைஃப் சைக்கிளை வந்து நம்ம உருவாக்கிட்டோம் சரிங்களா. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்டும் அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அவங்களுக்கு ஆயில்ன்ற ஒரு சோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இந்த வெஹிக்கிள்ஸை வந்து இவங்க விட்டுற மாட்டாங்க. பொதுவாக நம்ம வந்து கேபிட்டலிஸ்டோட மைண்ட் செட்டை எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கு, அந்த சோர்ஸ்ல இருந்து பணத்தை உருவாக்க முடியும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க அந்த சோர்ஸை வந்து அதனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குனாலுமே அவங்க அதுல இருந்து லாபங்களை எடுக்கிற வரைக்கும் அவங்க அதை அந்த மொத்த சோர்ஸை அழிக்காத வரைக்கும் அவங்க அந்த இதுல இருந்து விடுபட மாட்டாங்கதான் உண்மையான ஒரு விஷயமே. ஸோ அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா அதே நேரத்துல மனிதர்களாலேயும் ஒரு சடன் சேஞ்சுக்கு கொண்டு வர முடியாது இல்லையா. இப்ப நம்ம ஒரு என்ன சொல்றது இப்ப வாகனங்கள்லாம் இப்ப எந்த சைடு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, லெஃப்ட் சைட்ல தானே போய்கிட்டு இருக்கு எல்லா வாகனங்களும் ஒரு விஷயத்த வந்து இது கொண்டு வந்துட முடியாது நம்ம வாழ்க்கைக்குள்ள. ஏன்னா நம்ம ஒரு வாழ்க்கை முறைய வந்து வாழ்ந்து அதுக்குள்ளே இருந்து கத்துக்கிட்டோம்னா அதுல இருந்து ஒரு சடன் சேஞ்ச கொண்டு வர்றதுன்றது ஒரு ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸ்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த விஷயத்தை வந்து நம்மளால அடைய முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சிட்டோம், இன்னும் நம்ம பல ஸ்டெப்புகளை தாண்டி போய்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவில். ஈவன் அதுக்கு கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன சொல்லுவாங்க, மானியமும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பைக்கை நம்ம வாங்கும் போது இதுல இந்த ஒரு ரேட்டை வந்து கவர்மெண்ட் வந்து நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து என்ன நம்மளோட நம்மளை மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான மோட்டிவேஷன் எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஈவன் எலான் மஸ்க் வந்து ஏன் இந்தியாக்குள்ள இன்னும் ஃபுல்லா காலடி எடுத்து வைக்கலன்னா, நம்ம மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு மிஸ்டப்பான ஒரு மார்க்கெட்டோடைய சூழல் வந்து இருக்கும். நம்ம இந்த கால் வச்சுட்டாங்கன்னா ஜெயிச்சிட்டான்னு வைங்களேன், அவன் வேற லெவல்ல ஜெயிப்பான், ஆனா தோத்தானா வேற லெவல்ல தோத்து போயிடுவான். அந்த மாதிரியான மார்க்கெட். ஆனா நம்ம இட்ஸ் டூ லேட்டு தான் நான் சொல்லுவேன். என்னன்னா இப்பவே நம்ம பூமி ஃபுல்லா மரம் நட்டாலும் பூமியில நம்ம எவ்வளவு நாசப்படுத்த முடியுமோ பண்ணிட்டோம்.
மரம் ஒரே நிமிஷம் இருங்க. மரம் நட்டாலும் நீங்க சொன்னீங்கல்ல, பூமியில இருந்து மரம் நட்டாலும் இப்ப அமேசான் காடுகளையே பாதி இது அழிஞ்சிருச்சு, அதனால நம்ம ஒரு மூணு தலைமுறை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன கதை?
அது காடுகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஆக்சிஜன் உருவாக்குறதுக்கு இல்லையா. ஆனா காடுகள் வந்து 20% கம்மியான அளவு தான் மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜனே கொடுக்குது. மற்ற 80% ஆக்சிஜனை கடல்ல இருக்கக்கூடிய பாசிகள் தான் கொடுக்குது, பசிபிக் ஓஷன்ல முக்கியமா சொல்ல போனா. ஓகேங்களா, அது இந்த ஒரு இதை என்னைக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுக்கடுத்து தான் மரத்தை வெட்டுறதையுமே அதிகப்படுத்திட்டாங்க, அதை பத்தி கண்டுக்கிறாம விட்டாங்க. ஓகேங்களா, அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இல்லாம. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய பாலிடிக்ஸுமே வேற, அமேசான் காரணம் அந்த பிரேசில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் வேற, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன் அவங்க அதை அனுமதிக்கிறது, அந்த கவர்மெண்ட் அந்த மக்கள் ஏன் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த தவறு திருப்பி திருப்பி அவங்களுக்கே அதோட இது புரிய மாட்டேங்குது. பட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக்சிஜன் தர்றது மட்டும்தான் மரத்தோட வேலை இல்லை, அது பல வேலைகள் செய்யும். ஓகேங்களா, அது வந்து ஆக்சிஜன் மட்டும் இல்லாம பூமியை குளிர வைக்கிறதுக்கான வேலையாகட்டும், நிலத்தை வந்து இறுக்கி பிடிச்சிருக்கிறதும் அதுதான். நிலச்சரிவுகளை உருவாக்காம இருக்கிறதுக்கு மரங்கள் வந்து ரொம்ப பெரிய உதவி செய்யுது. கிட்டத்தட்ட உத்தரகாண்ட்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு, அதுக்கு முக்கியமான காரணமே மனுஷங்க தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எப்ப இதுக்கு முன்னாடியும் மலைகள் போயிடும், இதுக்கு முன்னாடி வெள்ளம் வரும், ஆனா எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஒரு வருஷம் அடிச்சது பாத்தீங்களா வெளிய வரலாம்.
ஆமாங்க, எங்க சிவன் கழுத்து வரைக்கும் வந்துச்சுங்க.
அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நல்லா தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு வரிசையா டேம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டேம் கட்டுறதுக்காக பல மரங்களை வெட்டிட்டாங்க, ஆனா ஒரு மரம் கூட அதுக்கு இணையா நடாம விட்டுட்டாங்க. இதனால என்னன்னா, மரங்கள் தான் அந்த தண்ணி மண்ணை வந்து இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கோம், அவ்வளவு சீக்கிரம் விட்டுறாது. ஆனால் இந்த மரங்கள் இல்லாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சடனாக ஒரு வெள்ளம் வரும்போது அந்த நிலத்தால் அந்த ஃபோர்ஸை வந்து தாங்கி இருக்க முடியாதுனா அது டோட்டலாக இறக்க ஆரம்பிச்சிருச்சு ஊருக்குள்ளே. ஸோ இதுதான் முக்கியமான காரணமே. ஸோ இந்த மாதிரி மரங்கள் வந்து கிளைமேட்டுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை செய்யுது. பட் இப்படி மரங்களை அழிக்கிறதுனால அதோடைய ஆஃப்டர் எஃபெக்டையுமே நம்ம பார்க்க தான் செய்யணும். பட் ஈவன் தோ இப்போ டக்குன்னு ஒரு ஏதோ ஒரு ஆர்டர் போட்டாங்கப்பா, உலகம் வந்து ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குன்னு உலக நாடு சயின்டிஸ்டெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் மரம் நட ஆரம்பித்தாலும் அது காப்பாற்றுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வம்பாக்கிட்டோம் இந்த அட்மாஸ்பியரை. ஸோ அதுக்கான ஆர்டரை விட்டு ஒரு இன்னொரு 20 வருஷத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய நிலைமை வந்து வரும். இந்த கிளைமேட் சேஞ்சஸ் உடைய நாம பண்ணதோடைய விளைவுகளை வந்து நம்ம கண்டிப்பா பார்ப்போம். சரிங்களா, பூமி வந்து தட்டை கிடையாது இல்ல, உருண்டல.
எல்லாரும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க தட்டைன்னு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க மேடே, எனக்கு பூமி தொடங்குனதெல்லாம் எனக்கு ஒரு ரிப்போர்ட்டை எழுதி எனக்கு தாங்க. நான் வந்து அதை என்ன பண்ண போறேன்னா, பூமி
கட்டாயிருச்சுங்க பெறணும்.
அடுத்தடுத்து என்ன நடக்க போற நிகழ்வுகள் வந்து எங்களுக்கு பக்காவா சொல்லிடுவாங்க. என்ன சொல்றீங்க,
பூமி எப்படி தொடங்குனதுன்னு ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கணுமா?
ஆமாம் ஆமாம், அப்போ தாங்க நாங்கள் கட்டம் போட முடியும். பிறந்த உடனே கட்டம் போடுறோம் இல்லைங்க, 16 கட்டத்தையும் ரெடி பண்ணி ஜாதகம் பார்த்தோம்னா அது பக்காவாக சொல்லியிருப்போகுது. நீங்கள் 1000 கணக்கான வருஷங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கணிச்சு ஒரு ஆள் உட்காந்து சொல்லிடுவோம் ஒரு மணி நேரத்தில்.
பூமியில் எப்படி கிரீன் ஹவுஸ் கேஸ் கரெக்டாக உருவாயிருக்கு, இது எப்படி வெப்பநிலையை பூமியில் சரியாக வச்சுக்கிறதுக்கான இந்த கிரீன் ஹவுஸ் கேஸு சரியான நேரத்தில் கரெக்டாக உருவாயிருக்கு, இது எப்படி உருவாயிருக்குன்னு சொல்கிறதுக்கே நான் 5 வகையான தியரி சொல்கிறேன். இதில் பூமி உருவாகிறதுக்கு இன்னும் பல தியரிகள் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நான் பூமி இப்படி தான் உருவாச்சுன்னா நான் கான்குலேஷனுக்கு வந்தேன்னா ஒருத்தன் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒருத்தன் கேட்பான், இந்த மாதிரி ஒரு தியரி இருக்கு ப்ரோ, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதை நீங்க மென்ஷன் பண்ணிருக்கலாம்ல ப்ரோ அப்படின்ட்டானா அவ்வளவுதான் சோழி முடிச்சு. இப்படிதான் பூமி உருவாயிருக்குன்றத எந்த விதத்துல சொல்றீங்கன்ட்டு அதுக்கு ஒரு இது வச்சான்னு எல்லா தியரிகளும்
எங்க வாகிட்ட கேளுல, சயின்டிஸ்ட் கிட்ட போகாதல, நான் சொல்றதை நம்பு. பூமி தட்டை அதுக்கு போறோம், 14 கட்டை உருட்டி விடுறோம், வரக்குது கொட்டை அப்படின்னு பார்த்து நாம சொல்றோம்.
கிளைமேட் சேஞ்ச பத்தி ஓரளவு பேசிட்டோம்னு நினைக்கிறேன்.
ஏ நீங்களும் கொஸ்டின் இந்த கேளுங்களே, புரோட்டகனிஸ்ட் நீ கேளு.
கேள்வியா? ருத்ரதாண்டவம் படத்தில் ருத்ரன் ஒரு தாண்டவம் ஆடுவார்ல, அந்த தாண்டவத்துக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?